நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம். உண்மையிலேயே ஒரு தேவ பிள்ளை பரலோகத்திற்கு கடந்து வருவதற்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான வழிகாட்டி. உண்மையை இதை நினச்சி பார்த்தா பைபிளில் இருக்கிற ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற புத்தகத்திலேயே யாத்திராகமன்றது ஒரு பெரிய பொக்கிஷம். அது நிறைய பேர் அதை நம்ம உணர்றது கிடையாது, என்னமோ ஒரு சம்பவம் நினைக்கிறோம். ஆனால் இதுதான் உண்மையிலேயே நம்முடைய கைட்லைன், நம்மளுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டி. இதுதான் நமக்கு நாம் பரலோக பாதையில் என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்களை கடந்து போக வேண்டும் என்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே அதை தெரிந்திருந்தால்தான் நமக்கு அதை பார்த்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கவும் அதை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும். இதை வந்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வந்து ஆண்டவர் என்றைக்குமே வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சபை சரித்திரத்திலே 15ஆம் நூற்றாண்டிலே ஜான் பனியன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். அந்த ஜான் பனியன் அவர் வந்து ஒரு சிறந்த தேவ மனுஷன். அவர் வந்து இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தருக்கென்று எழுப்பப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேரி என்று சொல்லி ஒரு ராணி இங்கிலாந்து தேசத்திலே இருந்தாள். அவள் கர்த்தருக்கு மிகவும் விரோதமான கொள்கையுடையவள். அவள் வந்து கத்தோலிக்க சிந்தனை உள்ளவள். அதனாலே கிறிஸ்தவத்தையும் சுவிசேஷத்தையும் ஊழியர்களையும் மிகவும் பகைக்கிறவள். அவள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருகிறதை தடுக்கணுன்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாள். உண்மையாய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற தேவ பிள்ளைகளை கொலை செய்கிறதற்கு அவள் எத்தனைத்து கொண்டிருந்தாள். ரொம்ப ஒரு இரத்த வரி பிடித்த ஒரு பெண். இங்கிலாந்து வம்ச வரலாறுல பார்க்கும்போது அந்த ராயல் ஃபேமிலியில் அவளுக்கு வந்து ரெண்டு காரியம் சொல்லுவாங்க, பிளடி மேரின்னு சொல்லுவாங்க. அதாவது அவள் ரத்த வெறி கொண்டவள். அவளுக்கு வந்து என்ன சொல்றது, பைபிளில் வந்து ஒரு எசபேல் அப்படின்னு பார்க்குற மாதிரி கர்த்தரை நேசிக்கிறவர்களை கொலை செய்வது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது அவள் இந்த ஜான் பனியனை சிறையில் அடைச்சிட்டார். அவரை வந்து அவர் மூலமாக நிறைய ஜனங்கள் ரட்சிப்படைஞ்சாங்க. அதை பார்த்து எரிச்சல் அடைந்து சிறை அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டார். சிறையில் அடைச்ச பிறகு அவர் வந்து கடுமையாய் அங்கே நடத்தப்பட்டார் சிறையில். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் கருத்தாவோடு தேடினார். தினந்தோறும் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஆண்டவரை தேடிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 13-14 வருஷம் ஜெயிலில் இருந்தார், ஜெயிலில் வச்சுருந்தார். அந்த காலகட்டத்திலே அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தினந்தோறும் அவருக்கு சொப்பனங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். டெய்லி சொப்பனம் வரும். அந்த சொப்பனன்றது சும்மா கனவு கிடையாது, அருமையான வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பாவியாக இருக்கிற மனுஷன் எப்படி ரட்சிப்படையும் பொழுது அவனுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது, அது ரெண்டு ஸ்டேஜ் வரும். அதாவது ஒரு மனுஷன் பாவியாக இருக்கும் பொழுது அவனுடைய நிலை என்ன, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் அது வரைக்கும் அவன் எந்த சூழ்நிலைகளில் அவன் வருகிறான், அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் பரலோகத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவிக்கும் என்பதை வரிசையாய் கனவுகள் வந்துச்சு அவருக்கு. அதை வந்து ஒவ்வொன்றையும் எழுதினார். டெய்லி கனவுகள் வரும், சொப்பனங்கள் வரும், அது அந்தந்த நாளில் வரதெல்லாம் எழுத ஆரம்பித்தார். ஜெயிலில் உட்காந்து எழுதினார். அப்படி எழுதி எழுதி கடைசியில் ஒரு புத்தகமாக வந்தது. என்னை பொறுத்தவட்டிலே நான் சொல்கிறேன், பைபிள் கடுத்தபடியாக நான் மிகவும் மதிக்கணும்னு ஒரு புக்கை நான் சொன்னேன்னா அவர் எழுதின புத்தகம்தான் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், அதாவது மோட்ச பிரயாணம் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்கள் சிஎல்எஸில் போனீங்கன்னா கிடைக்கும் அது, மோட்ச பிரயாணம்னு சொல்லிட்டேன். அது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட் எழுதுனது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அடுத்து அது வந்து தமிழில் மொழியாக்கத்துலேயும் இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் வால்யூம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அதன் பிறகு நம்மளுடைய இதுக்காக தான் கொஞ்சம் சுருக்கி இருக்கி அப்படின்லாம் எழுதுனாங்க. ஒரிஜினல் வேர்ஷன் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புத்தகம், எப்படி ஒரு 300 பேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்சிக்கிற கிட்டத்தட்ட பைபிள் படிக்கிற மாதிரியே இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அது எனக்கு கிடச்சிது ஒருத்தர்ட்டேருந்து. அது அதுக்கு பிறகு ரீப்ரிண்ட் போட்டிருக்கிறாங்க. எதுக்கு நான் இந்த இப்போ நான் இந்த இடத்துல அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அதை நான் பைபிள் கடுத்தபடியாக நான் சிறந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு பாவி ரட்சிக்கப்படும்பொழுது அவன் வாழ்க்கையில் அவன் பாவத்தில் இருக்கும்போது அவனுடைய நிலை என்ன, அவன் ரட்சிக்கப்படும்போது எப்படி அவனுடைய பாவ சுமையை அவன் இறக்குகிறான், அதுக்கு பிறகு அவனுக்கு என்னென்ன இடரல்கள் வரும், என்னென்ன போராட்டங்கள் வரும், என்னென்ன சோதனைகள் வரும், அவனுடைய பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவனை பின்னுக்கு இழுக்கிறதற்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் லைஃப்பில் அவனுடைய வரிசையாக வரும், வந்து கடைசியில் அவன் எப்படி அதெல்லாம் தாண்டி அந்த மோட்ச பிரயாணத்தை அவன் ஜெயித்து அவன் மோட்சத்துக்குள்ளே போகிறான்றது அந்த புத்தகத்துடைய கருத்து. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புத்தகம் கிடைச்சா நீங்கள் எல்லோரும் வாங்கி வாசிக்கணும். ரொம்ப அருமையான புத்தகம் மோட்ச பிரயாணம் தமிழில் கிடைக்கும். ஏன் இப்போ அதை சொல்லுன்னா, இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் வந்து அந்த மோட்ச பிரயாணத்துக்கு மேலான ஒரு புத்தகம், அந்த மோட்ச பிரயாணத்தோட மேலானது இந்த யாத்திராகம். ஏன்னா இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகமும் சேம் கான்செப்ட் தான். எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ளே போனாங்க, அந்த 40 வருஷம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அதுதான் நம்ம லைஃப்லையும் இன்றைக்கி நடக்குது. அன்றைக்கி நடந்தது அது நிழல், இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நடக்குது நிஜம். அப்போ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவை பார்த்தோம்னா நமக்கு என்னென்னலாம் வரும்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். நம்ம லைஃப்பில் நம்ம எதெல்லாம் சந்திப்போம், என்னென்ன சோதனையை சந்திப்போம், என்ன பிரச்சனையை சந்திப்போம், எப்படி பிசாசின் தாக்குதல் வரும், அது எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சு நம்ம ஜெயிப்பதற்கு அது கண்டிப்பாக வழிகாட்டும். அதனால தான் சொல்கிறேன், யாத்திராகமத்தின் புஸ்தகம் வந்து ஒரு சிறந்த புத்தகம். அதை கருத்தோடு படிக்கணும், படிக்கிறது மட்டுமில்லை அதை ஒரு ரெவலேஷனோடு படிக்கணும். அதுதான் அதோடைய சிறப்பு. சாதாரணமாக படித்தா அது நமக்கு வந்து எதுவும் சம்பவம் மாதிரி இருக்கும், பட் அதனுடைய ரெவலேஷன் பார்க்கும்போது தான் அருமையாக இருக்கும். இன்றைக்கி இதில் வந்து இன்றைக்கி போன வாரம் நம்ம 7ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து நிறைவு செய்தோம். இன்றைக்கி 8வது அதிகாரத்தில் ஒரு 19 வசனம் வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகும். இதில் இருக்கிற ஒரு 2 சம்பவங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தில் அந்த 10 வாதைகளிலே முதலாவது சர்வ கோலை போடாது சர்பமாக மாறு முதல் அடையாளம். அதன் பிறகு வாதைகள் ஆரம்பிக்கிறது, தண்ணீரை நதியின் தண்ணீரை அடிக்கிறது இரத்தமாக மாறிற்று. அதை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். 8வது அதிகாரம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி
நீ பார்வோனிடத்தில் போய்
எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு நீ அவர்களை அனுப்பிவிடமாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும்
தவளைகளால் வாதிப்பேன்.
நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும்
உன் ஜனங்களிடத்திலும்
உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும்
உன் ஜனங்கள் மேலும்
உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும்
வந்து ஏறும் என்று
கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி
நீ உன் கையில் இருக்கிற கோலை
நதிகள் மேலும் வாய்க்கால்களின் மேலும் குளங்களின் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள்.
போதும். இப்போ இந்த இடத்துல அடுத்த வாதைக்குள்ள போறாங்க. இப்போ ஆண்டவர் மறுபடியும் மோசையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் போய் பார்வோனை சந்தித்து எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அனுப்பிவிட மாட்டேன் என்று சொன்னால் தேசமெங்கும் தவளைகள் வரும். இந்த தவளைகள் வந்து ஒரு காலம் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வரும். அது பார்வோனுடைய வீடுக்குள்ளெல்லாம் ஏறிடும். அவருடைய படுக்கையிலெல்லாம் ஏறும், அவருடைய வேலைக்காரங்க வீடுகளுக்கெல்லாம் ஏறும். அவங்க படுக்கையில் வீட்டு மேல் பொருட்கள் மேலே ஏறது மட்டும் இல்லை, உங்கள் மேலேயே ஏறுங்கிறாரு. அப்போ எவ்வளோ தவளை வந்துருக்கும் பாருங்க. தவளைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற இடத்துல மேலாம் ஏறது ஒரு பக்கம், மனுஷ மேலேயே தாவி தாவி குதிச்சு ஏறுதுன்னா அது என்ன கொடுமையாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு பதட்டமான நிலைமை உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல, கோடிக்கணக்கான தவளைகள் அந்த இடத்துலேருந்து நதியிலிருந்து புறப்பட பண்ணியிருக்காங்க. இந்த தவளைகள் அரண்மனையெல்லாம் ஏறுகிறது, அவங்களுடைய வீடுகளில் எல்லாம் ஏறுகிறது, மனுஷன் மேலே ஏறுது, அவங்களுடைய பாத்திரத்தில் ஏறுது, எல்லாத்துலேயும் ஏறுது. பெட்டில் கூட போய் படுக்க முடியல, உங்களுடைய மஞ்சத்தின் மேலே ஏறுங்கிறார், பெட்டு மேலெல்லாம் ஏறுங்கிறார். அவனால் நைட்டு தூங்கியிருக்க கூட முடியாது, தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பெட்டு மேலே தவளை குதிச்சிருக்கும். எங்கே போனாலும் தவளை, கிச்சனில் போய் சமையல் செய்யல போனால் அங்கே பாத்திரத்தை கூட தவளை, எங்கே போனாலும் தவளை, எதுவுமே செய்ய முடியல. அப்போது யோசிச்சு பாருங்க, இந்த தவளைகள் இப்படி எல்லா இடத்துலையும் குதிச்சுட்டு இருந்தா எவ்வளவு தூரம் அது ஒரு அருவறுப்பான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும், எவ்வளவு தூரம் அவங்களால வந்து நார்மல் லைஃப் டோட்டலாக பாதிக்கப்பட்டுடுச்சு. இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து செய்து இதை ஒரு வாதையாக அனுப்புகிறார். இந்த தவளை வந்தது மட்டும் ஒரு வாதை கிடையாது, இந்த தவளை மூலமாக இன்னொரு வாதம் வந்துச்சு, இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார், வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று.
வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று.
அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள்.
அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள்.
அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது.
பூமி எங்கும் நாற்றம் எடுத்துச்சான். அது வந்த போதும் பிரச்சனை, இப்ப அது வந்து சாகுபடிக்கு கர்த்தர் வந்து செய்யறாரு மோசே மூலமா. செத்து குவியல் குவியலாக அள்ளி கொட்டுறாங்க, குவிக்கிறாங்க. அந்த தவளை செத்த நாத்தம் எகிப்து மட்டும் இல்லை, பூமியே நாரி போச்சான். என்ன நாத்த அடிச்சிருக்கும் பாருங்க, அவ்வளோ நாத்த அடிக்கிற அளவுக்கு தவளை வந்திருக்கு. அப்போ அது உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை, செத்தாலும் பிரச்சனை, அவ்வளோ நாத்தம். ஆண்டவர் அதை நார பண்ணிட்டார், அவ்வளோ பிரச்சனை. இப்போ நீங்கள் யோசிக்கணும், இதில் என்ன எனக்கு ஒரு இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து தவளைகளை வந்து ஒரு வாதையாக, அவனை மிரட்டுறதுக்கு, பார்வனை மிரட்டுறதுக்கு ஒரு வாதையாக அனுப்பினார். நீ என் ஜனங்களை அனுப்பிவிடலைன்னா உனக்கு தவளை அனுப்ப சொல்லி வாண்டு. அவன் கேட்கலை, கேட்காத உடனே என்ன செய்வார், நதிகளை நோக்கி கோலை நீட்டினார், நீட்டினோடனே தவளை வந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் நடந்துச்சு. இதை பார்த்து இதை பார்வோன் சும்மா இருந்திருக்க வேண்டாம், இவன் மந்திரவாதிகளை வேறு கூப்பிடுறான். அவனுங்களா அது என்ன பண்ணியிருக்கணும், வந்துட்டு அவனுங்களும் என்ன செய்கிறாங்க, போட்டி. எதில் போட்டி போடுறதுன்னு இல்லை பாருங்க, கடைசியில் நதியில் தண்ணி கோலை போட்டால் பாம்பு வந்த மாதிரி, சரி இதுலேயும் என்ன பண்ணுவோம் சொல்லி இதுலேயும் இவங்களுக்கு போட்டி. இவனுங்களும் வந்து மந்திரம் பண்ணுறானுங்க, இவங்களும் தவளை வர வைக்கிறானுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் மூலமாய் வந்த தவளைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மந்திரவாதிகள் வேறு தவளை கிளப்பி விட்டானுங்க. பிரச்சனை வந்து எல்லா பக்கமும் வருது. பார்வோன் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக, கர்த்தர் தான் மெய்யான தெய்வமா, எங்கள் மந்திரவாதியும் சாதனம் இழைச்சவன் கிடையாது அப்படின்றதுக்காக செய்ய போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையை வந்து பல மடங்கு ஷூட் பண்ணிடுச்சு, பயங்கரமாகிடுச்சு. மந்திரவாதிகளும் தவளை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதனால் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாதை. இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இந்த 19 வருஷம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் முதல் காரியம் பார்க்கணும், இந்த மந்திரவாதிகளுடைய நம்ம இதில் ஒரு கம்பேரிசன் பின்னால் நான் சொல்கிறேன். முதல் காரியம் பார்க்கும்போது, எகிப்தின் மந்திரவாதிகள் உண்மையிலேயே திறமையான மந்திரவாதிகள் இருந்திருக்கிறாங்க, உண்மையிலே திறமையான மந்திரவாதிகள். நம்முடைய தேசத்திலும் கூட இருக்கிறாங்க, உலகத்தின் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப திறமையான மந்திரவாதி. நான் போன வாரமே சொன்னேன், மந்திரவாதிகள் நிறைய இருக்க இப்போவே பார்க்கும்போது நிறைய இருக்கிறாங்க. இந்த என்ன சொல்கிறது, மிளகெல்லாம் அப்படி ஈயா பறக்க வைக்கிறவங்க இருக்கிறான், என்னென்னமோ பண்ண மாதிரி மந்திரவாதிகள்லாம் கண்ணு முன்னால் லைவாக செய்கிறாங்க, இதெல்லாம் பப்ளிக்கில் செய்கிறாங்க. இந்த மாதிரி மந்திரவாதிகள் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. அன்றைக்கி இருந்த ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மந்திரவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறாங்க. அப்போது இந்த மந்திரவாதிகளால் எப்படி தவளைகளை பிறப்பிக்க முடிந்தது, இதுதான் முதல் காரியம். இந்த தவளையை பிறப்பிக்கிறதற்கு எப்படி மந்திரவாதிகளால் முடியும், கோலை போட்டால் பாம்பாக மாறிச்சு, இப்போது நதிக்கு நேராய் கோலை நீட்டும் பொழுது கர்த்தர் மூலமாக தவளை வருது, மந்திரவாதிகளும் அதே போல் நதிக்கு நேராக தங்கள் கோலை நீட்டி தவளையை பிறப்பிக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்கிறேன். போன வாரத்தை நான் சொன்னேன், அந்த கோல் பாம்பா மாறுச்சு அப்படின்னு வரும்போது பாம்பு பிசாசனுடைய சிம்பல், எகிப்தின் பார்வோனுடைய சிங்காசனத்திலையும் சர்பத்தின் ரூபம் இருக்கும், அவருடைய கிரீடத்திலையும் சர்பத்தின் ரூபம் இருக்கும். சர்பம் என்பது அவங்க முக்கியமாய் வணங்குகிற ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு அடையாளம். சரி, தவளையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:13.
அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும்,
வலு சர்ப்பத்தின் வாயிலும்,
மிருகத்தின் வாயிலும்,
மிருகத்தின் வாயிலும்,
கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து,
கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து,
தவளைகளுக்கு ஒப்பான,
தவளைகளுக்கு ஒப்பான
3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள்,
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசினுடைய ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அடுத்த வசனம், அந்த வசனம் ஃபுல்லா படிப்போம்.
அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை,
அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை,
சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகான் நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது.
இப்ப பாருங்க, இதனுடைய ரெவலேஷன் இப்ப நான் சொல்றேன். இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 12:10 பார்த்தீங்கன்னா, 6 தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்தும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்பத்தின் வாயிலும், ஒன்று பார்க்கணும், வலு சர்பம், 2வது மிருகத்தின் வாயிலும், 3வது கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். தவளை வருது பாருங்க. இந்த தவளை எங்கிருந்து வருது? வலு சர்பத்தின் வாயிலிருந்து வந்துச்சு, மிருகத்தின் வாயிலிருந்து வந்துச்சு, கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து இந்த தவளை வந்துச்சு. இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே இதே ஆவி செயல்படுகிறத பார்க்குறோம், அந்த ஸ்பிரிட்டு. அப்போ அந்த தவளைங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, அசுத்தாவிகளின் ஒரு அடையாளம். எப்படி சர்பம் என்பது அசுத்தாவியின் அடையாளம்னு நம்ம சொல்கிறோம், தவளையை நம்ம வந்து அப்படி யோசிக்கிறது கிடையாது. சர்பத்தை தான் நம்ம பிசாசனுடைய சிம்பிளாக பார்ப்போமே தவிர தவளையை நம்ம அப்படி பார்க்கறது. ஆனால் தவளையும் அசுத்தாவின் சிம்பல் தான், புரியுது உங்களுக்கு, தவளையும் அசுத்தாவின் சிம்பல். அதனாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வலு சர்பத்தின் வாயிலிருந்து தவளை வந்துச்சு, மிருகத்தின் வாயிலிருந்து தவளை வந்துச்சு, கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளை வந்துச்சு. வலு சர்பம் என்பது பிசாசு, லூசிஃபர், அவனுடைய ஸ்பிரிட், அவனிடத்துல அனுப்பப்படுகிற ஆவி. மிருகம் என்பது எதை குறிக்கும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த மிருகம் மிருகம் மிருகம்ன்றது வரலாம் எதை குறிக்குதுன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யத்தை குறிக்கும், மிருகத்தின் ஆட்சி. மிருகம் என்பது பிசாசினால், அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் கொண்டு வரப்படுகிற அந்த சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை குறிக்கும், அதுதான் மிருகம். 3வது கள்ளத்தீர்க்கதரிசி, ஜனங்களை மோசம் போக்குவதற்கென்று இந்த ஆவிகள் சிலரை பயன்படுத்துகிறது. இப்போ நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்கன்னா, ஏராளமான கள்ளத்தீர்க்கதரிசிகளை பிசாசு எழுப்பி அவர்கள் மூலமாக ஜனங்கள் ஏராளமானவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். போலியான அற்புதங்கள் நம்ம நாட்களில் நடக்குது. மனித தெய்வங்களாக தங்களை காண்பிக்கிறதான நபர்கள், மனித உருவில தெய்வங்களாக நானே தெய்வம் என்று சொல்லுகிற ஜனங்கள் இன்னைக்கு ஒரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம மேல் மருவத்தூரில் இருக்கிறாப்புல, இங்கே விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாப்புல, இன்னும் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தங்களை தெய்வ அவதாரமாக, கல்கி அவதாரம்னு ஒருத்தர் இருக்கிறான், இது போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தங்களை ஒரு தெய்வமாக காண்பித்து கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்து ஜனங்களை மோசம் போக்குகிறார்கள். இப்போ இந்த மோசம் போக்குகிறவர்கள், இந்த ஆவிகளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, 14வது வசனம் நல்லா சொல்லுது பாருங்க, ஆவிகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். இந்த தவளைகளின் ஆவிகள், இது எப்படிப்பட்ட ஆவிகள்னா, அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தங்களை தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அற்புதமான காரியங்களை செய்து தான் ஜனங்களை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த விருகம்பாக்கத்தில் இருக்கிற அந்த பெண், அந்த பெண் மாதா அமிர்ந்தந்தன மணியா மகி என்போ அந்த பெண், அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவ கட்டி பிடித்தால் உடனே அவங்களுடைய உள்ளத்தில் உடனே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்றாங்க. அவங்க ஏதோ கவலையில் ஒரு பிரச்சனையில் அப்படி வந்து ஏதோ வந்தாங்கன்னா அந்த பெண் வந்து எல்லாரையும் கட்டி பிடிக்க மாட்டாங்க, சிலர் வந்தோன்னு அவங்கள அப்படி கட்டி பிடிச்சாங்கன்னா உடனே அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றாங்க. ஸ்பிரிட்டு அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்குள்ளேருந்து கிரியேட் செய்கிறது. அதே போல இந்த மேல்மருவத்தூர் அந்த மனுஷன் மூலமாக ஏராளமான குறி சொல்லுதல், அந்த மனுஷன் பல விஷயம் அவ்வளோ ஜனங்க பின்னாடி ஓடுறாங்கன்னா அந்த மனுஷன் ஒன்று ஒரு காரியத்தை சொன்னான்னா கரெக்டாக அந்த காரியங்கள் நடக்குது. அதாவது பிசாசனுடைய நடத்துதல் தான் எல்லாம். அப்போ கள்ள தீர்க்க தரிசனம் அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. அதை விட மோசம் விடுங்க, நித்யானந்தா அவன் மூலமா எத்தனை அற்புதம் நடக்குது தெரியுமா? சுகம், விடுதலை நிறைய பேருக்கு கிடைக்குது. இந்த எஸ்வி சேகர்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு நாள் டிவியில் பேட்டி கொடுக்குறான். அவன் சொல்றான், நான் வந்து கால் வலியில ஒரு ஏதோ பிரச்சனையில வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டேன், எங்கெங்கயோ போய் எவ்வளவு செலவு பண்ணி எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தேன், ஒண்ணுமே சரியாகல, நித்யானந்தா போய் பார்த்தேன், ஒரு நிமிஷத்தில் என் பிரச்சனை சரிப்படி கொடுத்துட்டார் அப்படின்றான். அவனை குறித்து எவ்வளவு கேவலமான காரியங்கள் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்குது, ஆனால் அவன்கிட்ட போனால் சுகமடைகிறது என்கிற சாட்சி சொல்றான்ட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே தங்களை தெய்வமாக காண்பிக்கிறவர்கள். இந்த நித்யானந்த எல்லாமே நானே தெய்வம்னு சொல்றான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனே ஒரு தேசத்தை உருவாக்குறேன்றா, நானு தெய்வங்கிறான். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், இவைகள் எல்லாம் இந்த தவளையின் ஆவிகள், தங்களையே தெய்வமாய் காட்டுகிற அற்புதங்களை செய்கிற அசுத்தாவிகள், குறி சொல்ல வைக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கும் இந்த தவளைகள் வந்து, ஏன் தவளை வந்து மந்திரவாதிகளால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இது அசுத்தாவியனுடைய சிம்பிளா இருந்ததுனால தான் தவளைகளை வந்து மந்திரவாதிகள் கொண்டு வர முடிஞ்சது. அதுதான் சொல்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஆவிகள் இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவி வந்து இன்னைக்குல நினைக்க கூடாது, இன்றைக்கும் இந்த தவளையின் ஆவிகள் உலகத்தில் இருக்கிறது, நம்முடைய நாட்களிலும் இருக்கிறது, அநேகரை எழுப்பி அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த ஆவிகள் செய்யற காரியம் பாத்தீங்கன்னா, அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இந்த ஆவிகள் என்ன செய்தான், பூலோகம் எங்கும் உள்ள எல்லா ராஜாக்களையும் ஒன்று சேர்க்கிறதாம். இந்த ஸ்பிரிட் அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்து பாருங்க. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல இந்த தவளையின் ஆவிகளுடைய வேலை என்னன்னா, எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறது. எது ராஜாக்களை, அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ஹோல் வேர்ல்டுல முழு உலகத்திலும் இருக்கிறதான ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாடில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ கர்த்தருடைய மகா நாளில் நடக்கும் யுத்தம், இந்த யுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பூலோகம் எங்கும் உள்ள எல்லா ராஜாக்களையும் ஒருங்கிணைக்கிறதாம் யுத்தத்துக்கு. அப்படின்னா இது எதை குறிக்கிறது தெரியுமா, இனி அடுத்து நடக்க போகிற தேர்ட் வேர்ல்டு வாரை குறிக்கிறது. மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கு மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தவளையின் ஆவிகள். மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த உலக மகா யுத்தத்திற்கான இன்னைக்கே அதற்கான பல காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல வந்து ரெடி ஆயிட்டு, உலகம் ரெடி ஆயிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு காரியங்களும் அப்படிதான் ரெடி ஆயிட்டு இருக்குது. அப்ப இந்த உலக யுத்தத்திற்கு பாத்தீங்கன்னா, இந்த ஆவிகள் தான் என்ன செய்ய, ராஜாக்களை ஒருங்கிணைக்கிறது, ஒருங்கிணைத்து இந்த யுத்தத்திற்கு வழிவகுக்கிறது. அப்ப இந்த ஸ்பிரிட் வந்து அப்படிப்பட்ட விதத்தில் மந்திரவாதிகளால் இயக்கப்பட்ட ஸ்பிரிட். அன்றைக்கு இன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள்ளிருந்து செயல்படுகிற ஸ்பிரிட் இது. சாதாரணமாய் ஜனங்களை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, தேசங்களை ராஜாக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆளுகிறவர்களை ஆளுகை செய்கிற ஆவிகள் என்ன ஆவின்னு கேட்டீங்கன்னா, தவளையின் ஆவிகள். அதான் உங்களுக்கு நான் சொல்ல, தேசத்தை ஆளுகிறவர்களை ஆளுகை செய்கிற ஆவிகள் எதுனா, இந்த தவளையின் ஆவிகள். இதுதான் ராஜாக்களை கட்டுப்படுத்துகிறது, ஆளுகிறவர்களை கட்டுப்படுத்துகிறது. இது யுத்தத்திற்கு வழி நடத்துகிறது, உலக யுத்தத்திற்கு இது ராஜாக்களை தயார் செய்கிறது. இது கடைசி காலத்தில் நடக்கும் என்று வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம். இந்த தவளையின் ஆவி குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, இப்போ எதுக்காக சொல்ல வந்தனா, இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு வாதையினு மட்டும் எடுக்கக்கூடாது. இதை ஏன் நான் வெறும் வாதையினு மட்டும் நான் எடுக்கலைன்னா, கர்த்தர் மட்டும் செஞ்சுட்டு விட்டுருந்தாருன்னா அதோடு சாதாரண வாதின்னு மட்டும் பார்த்துட்டு விட்டுருக்கலாம். மந்திரவாதிகள் இதை செஞ்சாங்கன்றதுனால தான் நம்ம அதை தோண்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. புரிதலாம், மந்திரவாதிகளும் இந்த அற்புதத்தை செய்ததுனாலே அப்போ இதில் ஏதோ சம்திங் இருக்குது. மந்திரவாதிகளாலும் இதை செய்ய முடிகிறது நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். கோல நீட்டானுங்க மந்திரவாதிகள், நதியில் தவளை வருது. அப்போ இவங்களால் எப்படி வருது? இது ஸ்பிரிட், அது தவறான ஒரு ஸ்பிரிட்டு. அதனால தான் இவங்களும் அதை கொண்டு வருவதற்கு முடிகிறது. சரி, இப்போ ஏன் இதை நான் இவ்வளோ விளக்கமாக சொன்னேன்னா, இனி அடுத்து வர சம்பவத்தை பார்த்தா தான் நமக்கு புரியும். சரி, இப்போ 15 வசனத்துக்கு 15 வாசிக்கலாம்.
லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ,
லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ,
தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லி இருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி
பூமியின் புழுதியின் மேல் அடி.
அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் மாறிப்போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான்.
இப்போதான் நம்ம அடுத்த ஒரு காரியத்தை கம்பேர் பண்ண போறோம். இந்த காரியத்திலே இந்த தவளைகள் எல்லாம் செத்து போகும்படிக்கு கர்த்தர் வந்து செய்ய சொல்றாரு. உடனே தவளைகள் செத்து போச்சு, அதை குவியல் குவியலா சேர்க்கிறாங்க. உலகமே நாரி போகிற அளவுக்கு ஆகுது. இப்போ பார்வோன் பார்க்குறான், அப்பாடா தவளையெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு சொல்லிட்டு லகுண்டாயிட்டுன்னு பார்த்த உடனே மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். மறுபடியும் நான் போக முடியாதுங்கிறான். இப்போ தான் போக விடுறேன்னா பிரச்சனை சால்வ் ஆன உடனே மறுபடியும் இல்லை நான் போக விட மாட்டேன்ட்டு நிற்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அடுத்த காரியம், மோசே இடத்துல நீ ஆரோடை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும் என்று சொன்னார். உடனே ஆரோன் கோலை எடுத்து மண்ணை தரை அடிக்கிறான். அடித்த உடனே மண்ணெல்லாம் அப்படியே பேனாக மாறிடுச்சு. அந்த பேன்கள் மனுஷன் மேலும் மிருகங்களின் மேலும் எல்லாவற்றின் மேலும் எழும்புச்சு. அந்த பேன் கொடுமையானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் அல்லது இப்படி மனுஷரை மிருகங்களை வாதிக்கிற இவைகள் வந்து ரொம்ப கொடுமை, மனுஷனுக்கும் சரி மிருகத்துக்கும் சரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மனுஷ பேனுடைய நிலைமை மனுஷனுக்கு மட்டும் இல்லை, மிருகத்துக்கு சேர்ந்து வந்துச்சு இதோடைய வாதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் கூட இதை வந்து தாங்க முடியாது. நீங்கள் கோழிகள் பார்த்தீங்கன்னா மண்ணில் போய் குறுகுறு அப்படி உருளும். காரணம் என்னென்னா பேன் அதை வாதிக்குது, அதனால் தாங்க முடியல. பறவைகள் கூட உடம்புல இருந்த பேனை உருவிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அதனால் தாங்க முடியாது, அதை எடுக்கிறது பார்க்கும். குரங்குகளை பாருங்கள், ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு பேன் பார்த்து விட்டுகிட்டே இருக்கும். எங்கே போய் பாருங்கள், குரங்குகள் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பேன் பார்த்து விட்டுகிட்டே இருக்கும். இது அதுக்கு பேன் பார்க்கும், அது இதுக்கு பேன் பார்க்கும். மனுஷங்கள சொல்லவே தேவையில்லை, சரியா? பேன் மருந்து முதற் கொண்டு நமக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பயங்கரமான ஒரு வாதை. இந்த வாதைக்கு வந்து மனுஷனும் தப்ப முடியாது, மிருகமும் தப்ப முடியாது, மிருக ஜீவனும் தப்ப முடியாது. இந்த வாதை வந்து எப்படி வந்துச்சுன்னா, இது வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது வந்து புழுதியெல்லாம் பேனா மாறி போச்சான். அப்ப தரையில காலை வச்சீங்கன்னா மொத்தமும் பேனா உடம்பெல்லாம் ஏறிடும். ரோட்ல நடக்க முடியாது, தரையில காலை வச்சா அப்படியே பேன் மேலாம் ஏறும். ஏன்னா மண்ணு ஃபுல்லா பேனாகி போச்சு. இப்படி ஒரு பேன் எழும்பி ஒருத்தரை வந்து கடி கடினு கடிச்சா அவன் நிலைமை என்ன ஆகும் பாருங்க. எல்லா பேனும் கடிச்சு ரத்தத்தை உரியுது. அவ்வளவு கொடுமையா நடக்குது. இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இது கொடுமையான ஒரு வாதை தான். இங்கேதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. மந்திரவாதிகள் நதியை அடித்து தண்ணீர் ரத்தமாக்குனாங்க, கோலை போட்டு பாம்பை மாத்தினாங்க, நதிக்கு நேராய் கோலை நீட்டி அதை தவளை வர வச்சாங்க. ஆனா இங்கே வந்தோடனே மந்திரவாதிகளுக்கு ஃபெயிலியர் இல்லை, மந்திரவாதிகளுக்கு இங்கே ஃபெயிலியர். மூணு காரியத்து வரைக்கும் மந்திரவாதிகளால் வர முடிஞ்சது. பத்து வாதங்களிலே மூணு வாதம் வரைக்கும் அவங்களால் தாக்கு பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வமாக மாற்றினாங்க, தண்ணீர் ரத்தனமாக மாற்றினாங்க, மூணாவது நதியிலிருந்து தவளைகளை பிறப்பித்தாங்க. மூணு லெவலுக்கு மட்டும் மந்திரவாதிகள் வந்தாங்க. நாலாவது லெவலுக்கு மந்திரவாதிகள் ரீச் பண்ண முடியல, வர முடியல. அதோடு அவங்களோட லெவல் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நான் உங்களுக்கு ரெண்டு காரியம் பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் வந்து இதனுடைய விளக்கம் கொடுக்குறேன். ஏன் இந்த மந்திரவாதிகளால் தண்ணீரிலிருந்து தவளைகளை வர வைத்த இவர்களுக்கு ஏன் புழுதியை பேனாக மாற்ற முடியல, கோலை போட்டு சர்பமாய் மாற்றினவர்களுக்கு ஏன் இந்த புழுதியை பேனாய் மாற்ற முடியல? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்குரிய விஷயம். நான் சொன்ன ஏற்கனவே சர்பம் என்பது பிசாசனுடைய சிம்பிள், தவளைங்கிறது கூட பிசாசனுடைய சிம்பிள் இல்லை, வசனத்தை மட்டும் பார்த்துட்டோம். தவளை கூட பிசாசனுடைய சிம்பிள். ஆனால் இந்த பேனை ஏன் அவங்களால பிறப்பிக்க முடியல, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சோர்ஸ். பேனை மட்டும் அவங்க வந்து புழுதியை வந்துட்டு பேனை மாற்றிருந்தாங்கன்னா அவங்க லெவல் வந்து ஆண்டவரோடு இணைஞ்சு போயிருக்கும். ஏன் தெரியுமா? மனிதனை கர்த்தர் மண்ணினால் படைத்தார். புரியுதா? நல்லா கவனிக்கணும். மனிதனை கர்த்தர் மண்ணினால் படைத்தார். மண்ணிலிருந்து ஆண்டவரால் பேனையும் உருவாக்க முடியும். மண்ணை வைத்து ஆண்டவரால் மனிதனையும் படைக்க முடியும், மண்ணை வைத்து பேனையும் படைக்க முடியும், எதையும் பண்ண முடியும். மந்திரவாதிகளும் மண்ணிலிருந்து ஒன்று படைச்சிட்டான்னா அவன் கர்த்தருக்கு சமமாயிடுவான். அதனால தான் கர்த்தர் அவனுடைய எல்லையை அங்கே நிறுத்திட்டார். நீ நதியிலிருந்து தவளை வரவை, கோலை போட்டு சர்வமாக மாறும், எல்லாம் பண்ணும், ஆனால் மண்ணிலிருந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. புரிதுங்களா? இதுதான் ஆண்டவருக்கும் இந்த மந்திரவாதிகளுக்கும் இந்த அசுத்தாவிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே தான் காட்டுறேன். இவனும் அந்த மண்ணிலிருந்து படைச்சிருந்தானா, என்னாலையும் தேவனுக்கு இணையாக மண்ணிலிருந்து ஒரு உயிர் உள்ளதை, ஒரு ஜீவனை படைக்க முடியும், நம்ம சமம்ன்றான். பிசாசும் கர்த்தருக்கு சமம்னு சொல்லிடுவான். அங்கே தான் கர்த்தர் கையை வச்சார். மண்ணிலிருந்தெல்லாம் நீ படைச்சு எனக்கு ஈக்குவலாக நீ மாறிட முடியாது, உன்னால் மண்ணிலிருந்து ஒன்றும் படைக்கவே முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் வந்து யோசிச்சுப்பாங்க. நம்ம வந்து எத்தனையோ தடவை யோசிச்சு படிச்சிருப்போம். பட் ஏன் இந்த இடத்துல வந்து கர்த்தர் பிளாக் பண்ணார், முடிக்க முடியலன்னா அதுதான் காரணம். மண்ணிலிருந்து படைக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். பிசாசனால் அதை முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்தில் மந்திரவாதிகளுக்கு அந்த எல்லைக்குள் வருவதற்கு கர்த்தர் அலோவ் பண்ண அங்கே பிளாக் போட்டார். அப்போ இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரியுது, பிசாசு தனக்கு கர்த்தர் கொடுத்த லூசிபர், அவன் தேவ தூதனாக இருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வல்லமை அவனுக்கு இருந்துச்சு. அந்த வல்லமையை கர்த்தர் பிடுங்கலை. அந்த வல்லமையை வைத்து கொண்டு இன்னைக்கும் அவன் குறி சொல்லுகிறான், இன்றைக்கும் அவன் போலியான அற்புதங்களை செய்கிறான், போலியாக அவன் பல காரியங்களை செய்து ஜனங்களை வஞ்சிக்கிறான். அதை வைத்து கொண்டு அவன் தான் தேவனுக்கு சமமாக இருப்பதாக நினைத்து, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னை உயர்த்த நினைச்சதுதான் அவனுடைய மதிகேடு. கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். ஆனால் இந்த இடத்துல தான் கர்த்தர் காட்டாரு, கர்த்தருக்கு அவன் ஒருபோதும் சமானமாய் கிட்ட வர முடியாது. ஆண்டவர் எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போறாரு, ஆனால் இவனால் மூணு லெவலுக்கு கூட வர முடியல. அவருக்கு கொடுக்கப்பட்ட லெவல் அவ்வளவுதான், மூணு லெவலுக்கு மேல அவனால வர முடியல. மூணாவது லெவலோட பிளாக் கர்த்தர். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள் எல்லாம் பின்வாங்கிடுவாங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் அப்படின்ட்டாங்க. இதோடு நாங்கள் போட்டி போட முடியாது, இது தேவனுடைய விரல். அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு ஒருபோதும் சத்துரு போட்டி போட முடியாது. ஒரு லெவலுக்கு தான் அவன் வந்து கொஞ்சம் துள்ளுவான், ஒரு லெவலுக்கு தான் அவன் சில காரியங்களை செய்வானே தவிர, நமக்குள் இருக்கிற கர்த்தரோடு போட்டியிடக்கூடிய விதத்தில் அவன் எந்த விதத்திலும் அவன் சரியானவன் கிடையாது. புரியுதுங்களா? பிசாசை வந்து நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் ஒன்று நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பிசாசை நீங்கள் எந்த லெவலில் வச்சு பார்க்கணுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வந்து பிசாசை நமக்கு எதிராளியாக கூட நம்ம பார்க்கக்கூடாது, ஈக்குவலாக நமக்கு ஆப்போனண்ட்டாக நம்ம அவனை பார்க்கக்கூடாது. அவன் நமக்கு ஆப்போனண்ட் கிடையாது, புரிதல், அவனுக்கு அவன் நமக்கு எதிராளி கிடையாது. எதிராளி கிடையாது நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு ஈக்குவலான போட்டியாளன் கிடையாது. சரியான வார்த்தை சொன்னால் அதுதான், நமக்கு சரிசமமான போட்டியாளன் அவன் கிடையாது. பிசாசை நம்ம ஒருபோதும் நமக்கு சரியான ஒரு போட்டியாளனாக நம்ம நினைக்கக்கூடாது. அவன் நமக்கு நிகரான போட்டியாளன் கிடையாது. நம்ம ரேஞ்ச் வேற, அவனுடைய ரேஞ்ச் வேற, நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய லெவல் வேற, அவனுடைய காரியம் வேற. அவனை சரிசமமாய் பார்க்கிறதே நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு, புரிதல். அவனை சரிசமமாய் பார்க்கிறதே நம்ம செய்கிற ரொம்ப பெரிய தவறு. இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இதில் வந்து நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, இது பிசாசு மட்டும் காரணம் இல்லை, பல நேரத்தில் பல ஊழியக்காரர்களும் இதுக்கு காரணம் ஆயிடுறாங்க. பிசாசை சரிசமமான போட்டியாளனாய் விசுவாசிகள் பார்க்கறதுக்கு சில ஊழியக்காரங்க பண்ணுறதே தப்பாக போயிடுது. சில தப்பான விதத்தில் சொல்லி கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, அம்மாவாசை ஜபம் அப்படின்னு வச்சுட்டு, அம்மாவாசை அன்னைக்கு போய் நம்ம வந்து அவன் மந்திரவாதியெல்லாம் மந்திரம் பண்ணுறோம், அன்னைக்கு நம்ம கட்டினா தான் அவனை வந்து கட்ட முடியும். எப்போ வேணால் கட்டலாம், புரியுது அவனுக்கு. அன்னைக்கு தான் போய் கட்டினா அப்போ அப்போ என்ன இருக்குது, நானும் நீ ஒன்று ஈக்குவலாக அன்றைக்கி போய் அவனோட நம்ம மல்லு கட்டிட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அவன் மந்திரவாதி பண்ணுறான், நான் வந்து அன்றைக்கி தான் போய் கட்டி அவனை கவுண்டர் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் இது? அப்போ அவனை நமக்கிட்ட ஈக்குவலாக நான் பண்ணிட்டான், அன்னைக்கு அவங்ககிட்ட போய் கரெக்டாக அன்றைக்கி போய் நம்ம மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு கிடையாது. அப்போ நமக்கு ஈக்குவலாக நான் பண்ணிட்டே கிடையாது. அதனால் அம்மாவாசை அன்னைக்கு தான் போய் உட்காந்து நம்ம ஜெபிச்சு அந்த ஸ்பிரிட்டெல்லாம் கட்டணுன்ற காரியம் கிடையவே கிடையாது. எந்த இடத்திலிருந்து கொண்டும் எந்த ஆவியையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். ஆமேன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது போல நம்ம வந்து சில நேரத்தில் சில தவறாய் சொல்லி கொடுக்கறதுனாலே இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளேயே பிசாசை வந்து ஒரு பெரிய லெவலில் பார்க்குற மாதிரி ஒரு தப்பு வந்துடுது. பெரிய லெவலில் பார்க்குற மாதிரி தப்பு வந்து அவனை குறித்த ஒரு பய உணர்வுக்குள் விசுவாசிக்க வந்துடுறாங்க. ஐயோ மந்திரம் பண்ணிட்டான், சூனியம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் சொல்ற, எத்தனை ஊழியக்காரர்கள் எங்க சபைக்கு விரோதமா ஊழிய மந்திரவாதம் பண்றாங்க, எங்க சபைக்கு விரோதமா மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு நம்ம பயப்படணும்னு கேட்கிறேன். பண்ணட்டுமே, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, புரிதலா? ஒரு அடிப்படை விசுவாசிக்கு முன்னால கூட பிசாசினால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு முன்னால கூட பிசாசினால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்முடைய நம்ம லெவல் என்னங்கிறது நமக்கு தெரியல. நம்ம லெவலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து இதை வந்து தேவ பிள்ளைகள் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா சுலபமாய் அவனை நம்ம மேற்கொள்ள முடியும். நான் வந்து ஒரு சம்பவம் நான் இங்கே சொல்லியிருக்கேன் தெரியல உங்களுக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். நான் ரட்சிக்கப்பட்டு புதுசாக இருந்த அந்த ஒரு கட்டத்தில் ஒரு தடவை இங்கே அப்போதான் ரட்சிக்கப்பட்ட என்ன சொல்கிறது ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இங்கே சோலைமேட்டில் வந்து இங்கே அமிர்ஜான் ஸ்ட்ரீட்டில் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, இருந்துச்சு, இப்போ ஸ்கூல் இல்லை, ஸ்கூலும் அந்த இடத்துல ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எனக்கு இருந்த சில நண்பர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல வந்து சிறு பிள்ளைகளுக்கு, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாய் பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து செயல்பட்டாங்க. அவங்கெல்லாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பழைய ஃப்ரெண்ட்ஸு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவங்களோட கான்டாக்டை வந்து குறைச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் நல்ல பசங்க, அவங்க எந்த தவறான காரியம் கிடையாது. அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு செஞ்சாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டாங்க, வந்து நீயும் வந்து ஏதாவது கிளாஸ் எடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு மீட்டிங் போகிறது, அதுக்கு எனக்கு டைம் இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு என்னுடைய நிலையை சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, நீ வந்து சரி அப்போ ஒன்று செய்வோம். அதில் வந்து பெரும்பாலானவங்க கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் தாங்களே ஒரு சிலர் இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, நீ வந்து பேசாமல் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீ வந்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லு, அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் போய் அந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி அடிக்கடி போயிட்டு சொல்வேன், இப்படி நடந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த சபையின் போதகர் அவருடைய வீடு வந்து அந்த சர்ச்சுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் அவருடைய வீடு. ஏனஸ்ஐ அவங்களுக்கெல்லாம் தெரியும், சாம் குமார் அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவரை. அவள் பார்க்கும்போது அந்த பாஸ்டர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த வந்து கத்தரை அறியாத ஒரு மனுஷன், சொல்லப்போன துன்மார்க்கன். அவன் வந்து பப்ளிக்கில் சிகரெட்டில் ஊற்றிட்டு இருப்பார் அந்த மாதிரி. அவர் பாஸ்டர் ஆனால் சபை நடத்திட்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள், அது நேம் சேக் ஒரு சபை. அவர் சிகரெட்டில் ஊதுவார், எல்லாம் தங்க குடிப்பார், எல்லா வேலையும் பண்ணுவார், ஆனால் அவர் பாஸ்டர். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நான் இது காரியத்துக்காக அவர்கிட்ட போய் எதமோ கேட்கறதுக்காக நான் அவர் வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது அவர் இல்லை. அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் ரூமில் வந்து ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கே வந்து ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் போட்டு அதில் வந்து ஒரு பெண் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், இல்லை அவர் இல்லையானோடனே, இல்லை வந்துடுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவார் சொல்லி என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு உடனே நான் சரின்னு உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை பார்த்தேன், நெத்தியில் பொட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது வந்து ஒரு கிறிஸ்தவ சபையினுடைய ஆஃபீஸு, இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பொட்டு வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குதே, அப்போ இந்த பொண்ணு வந்து இந்துவாக இருக்கிறதே, இந்த பொண்ணுக்கு வந்து கத்தரை பற்றி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. மெதுவாக பேச்சு கொடுத்து கேட்டேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னுச்சு. இங்கே நீங்கள் டைபிஸ்டாக இருக்கிறீங்களா? ஆமாம், டைபிஸ்டாக இருக்கிறேன். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி இந்த பாஸ்டர் ஒன்றும் சொல்லலை, யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையான்னு. இல்லை, எனக்கு யாருமே அவரை பற்றி, இயேசு கிறிஸ்து பற்றி எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்ச்சு. அது அப்பாவிய ஒன்றுமே தெரில, அது வேலைக்கு வந்திருக்கு, சம்பளத்துக்கு வேலைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு 10 நிமிஷம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே காஸ்பல் சொல்லிட்டேன். சுவிசேஷத்தை சொன்ன உடனே அந்த பொண்ணு அப்படியே ஃபுல்லாக கேட்டுச்சு. அந்த பொண்ணுடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இல்லை, அவங்க அண்ணன் வீட்டில் அது வந்து பக்கா ஐயங்கார் பொண்ணு, பிராமண பொண்ணு, ஐயங்கார் பொண்ணு. அது அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதனால் வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அண்ணன் வீடு பக்கத்தில் இருக்குது, அவங்க அண்ணி வந்து அந்த பெண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால அண்ணன் வீட்லையும் இருக்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி அதே தெருவில் அந்த அமர்ஜான் ஸ்ட்ரீட்டில் எண்டில் வர ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்குது. நான் சொல்லும்போது அது இருதயம் உடஞ்சி வேதனையான ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால நான் சொன்ன உடனே அது அப்படியே ஏற்றுக்குச்சு. நான் சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்களா? அவருக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா கேட்டேன். கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொடுக்குறேன், இந்த இயேசுவை நான் வணங்குறேன் அப்படின்ச்சு. உடனே பக்கத்தில் அடுத்த காமௌண்டில் அந்த சர்ச்சு அங்கே வர சொல்லி அவங்கள முழங்கால் படியிட வச்சு ஒரு சின்ன பாவரிக்கை சொல்லி அந்த பாவரிக்கை அவங்கள திருப்பி சொல்ல சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ணி ரட்சிப்பட நடத்திட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன். அன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுச்சு அன்னைக்கு ஈவினிங். நான் ஜம்பனி அனுப்பியாச்சு, அன்னைக்கு நைட்டு சாயங்காலம் போயிடுச்சு. போய் அன்னைக்கு படுத்து தூங்கும்போது அந்த ரூமில் வந்து இதுக்கு ரூம்மேட் வந்து இன்னொரு ஒரு பெண், அந்த பெண் பேர் கீதான்னு பேர். அந்த பெண் வந்து வாழ்க்கையும் தப்பான வாழ்க்கை உள்ள ஒரு பெண். அடுத்தது கேட்டிங்கன்னா, அவள் வந்து அசுத்தாவிகளை நேரடியாய் வரவழைத்து முகமுகமாய் அந்த ஆவிகளோடு பேசுகிற ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அந்த ஆவிகளோடு நேரடியாய் தொடர்பு கொள்கிற ஒரு பெண், அப்படிப்பட்ட ஒரு பெண். அவள் தினந்தோறும் இந்த பெண் தூங்கின உடனே அவள் வந்து இரவு 12 மணிக்கு மேலாக அந்த ஆவிகளை வரவழைத்து அந்த ஆவிகளோடு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவாள், நேர முகமுகமாய் பேசுவாள். இன்னைக்கு இவ போய் இந்த பிள்ளை போய் படுத்து தூங்கிட்டான், அந்த பெண் நடராத்திரியில் எழுந்து அந்த ஆவிகளை வரவழைக்கிறதுக்கான சில காரியங்களை சொல்லி சொன்ன உடனே அந்த ஆவி இறங்கி வந்தது, வந்து அந்த ஹாஸ்டல் வாசலில் வந்து நிற்குது, ஜன்னல் பக்கத்தில் நிற்குது, நின்று அவளை கூப்பிடுது, நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிடுது நடராத்திரியில். அப்போ இவன் சொல்கிறான், நான் வர முடியாது, இந்த ராத்திரி நேரத்தில் நான் வெளியில் வரக்கூடாது, நீ உள்ளவா அப்படிங்குது. இல்லை, அது சொல்லுது, இல்லை நீ வெளியே வா, எங்கே கூப்பிட்றேன் இது கேட்குது, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போகலாம், நீ வா அப்படிது. இல்லை, வார்டன் எழுந்திரிச்சுவார், வார்டன் வந்து என்னை பார்த்துருவார், வெளியில் வரக்கூடாது அப்படி, வார்டன் எழுந்திரிக்காத அப்படிக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு அந்த ஆவி திருப்பி திருப்பி வற்புறுத்துது. இவளுக்கு வந்து எப்பவுமே இந்த ஆவி வந்து இப்படி செய்யாது, இவ பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசும், ஆனால் இன்றைக்கி தூரத்துலேருந்து இப்படி பேசுது. உடனே இவர் கடைசியில் ஏன் இன்னைக்கு இப்படி இது நம்மளை வெளியில் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு, எப்பவுமே நீ என் பக்கத்தில் வந்து உட்காந்து பக்கத்தில் வந்து பேசுவீ, இன்றைக்கே தூரத்தில் இருந்து என்ன கூப்பிட்ற அப்படின்னு கேட்டுக்கிறேன். கேட்டவுடனே அந்த ஆவி சொல்லுது, இன்றைக்கி என்னால் உள்ளே வர முடியல, காரணம் உன் பக்கத்தில் ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய பொண்ணு படுத்துட்டு இருக்குதுன்னு சொன்னான். அந்த ஆவி, உன் பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய பொண்ணு படுத்துட்டு இருக்குது, அதனால் என்னால் பக்கத்தில் வர முடியல, அதனால தான் நான் உன்னை வெளியில் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. அது சொல்லிட்டு மறைஞ்சு ஓடிடுச்சு. இதை கேட்ட உடனே இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு தெரிஞ்சது இவன் ஒரு பிராமின், இவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளோ ஒரு பிராமின், அது முந்தின நாள் கூட 24 மணி நேரத்துக்கு முன்னோட ஒரு பிராமின், இவ ஒரு ஐயங்கார் பொண்ணாச்சு, இவளுக்கு நல்லா தெரியும். இவளை போய் இயேசு கிறிஸ்துவோடைய பொண்ணுன்னு சொல்லி, இது தன்னை பார்க்க வந்தது ஆவி சொல்லுதேன்னு சொல்லி இவள் ஆச்சரியப்பட்டுட்டு அடுத்த நாள் எழுந்த உடனே பகல் எழுந்தோடனே கேட்டுக்கிறான், நேற்று இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்கிறார், தினந்தோறும் நீ தூங்குன உடனே இந்த ஆவிகளை கூப்பிட்டு நான் பேசுவேன், அந்த ஆவி கடைசியில் என்கிட்ட வந்து உன்னை இயேசு கிறிஸ்துவோடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறார், அந்த மாதிரி நேற்று என்னை ஒருத்தர் வந்து பார்த்தாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார், என்னை ஜெபிக்க வச்சார், எனக்காக ஜெபிச்சார், இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே அந்த பெண், நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் எனக்கு நியூஸ் அனுப்புனாங்க, அவரை நானும் வந்து பார்க்கணும். அடுத்த நாள் என்ன வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்க, ஒரு அதே அந்த சர்ச்சில் வச்சேன், அந்த எமர்ஜென்சி சீட்டில் அந்த சர்ச்சில் வச்சேன், ஒரு 4 பெண்கள் வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. நான் இங்கே ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன், ஒரு 10 தூரத்தில் ஆப்போசிட் பெஞ்சில் அவங்கள 4 பேர் வரிசையை உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். அந்த அசுத்தாவியை வரவழைத்து பேசுகிற பெண், இப்போ அப்போ எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது, இந்த மேட்டர் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த அசுத்தாவியை வரவழைத்து பேசுகிற பெண் என்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையெல்லாம் பேசினான். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன், கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு, நீ நானே ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் கூட கிடையாது, நானே ரட்சிக்கப்பட்டு அப்போ தான் ஆரம்பம், ஒரு வருஷம் கூட இருக்காது, பிசாசை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது சரின்னு அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி அந்த பெண்ணுக்கிட்ட நான் பேச ஆரம்பித்து 2 அப்படி பேச ஆரம்பித்தது தான், திடீர்னு அப்படி தலையில் கையை வச்சுது, நான் பேச 2 பேச ஆரம்பித்து அப்படியே சுருண்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது, நல்லா வந்தாங்க உட்காந்தாங்க, நான் பேசணுன்னு திடீர்னு இப்படி சொலண்டு கீழே அப்படி பார்த்துன்னு செத்த டெட் பாடி மாதிரி கீழே விழுந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நல்லவேல அவங்க 4 பேராக வந்தாங்க. அப்புறம் எனக்கு அது பிசாசுனே தெரில, உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறோம், தண்ணியெல்லாம் மோதல் அடித்து அடித்து பார்க்குறோம், பிசாசு பிடிச்சி தண்ணி அடித்து என்ன பண்ணுறது, வந்து எழுந்திருக்கவே மாட்டேது, டெட் பாடி மாதிரி கிடக்குது, தண்ணி அடித்து அடித்து பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நான் பயந்துட்டேன், சீக்கிரம் ஏதாவது ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் மட பண்ணு ஆட்டோ தூக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து டெட் பாடி மாதிரி அப்படியே தூக்கி வண்டியில் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் திருப்பி என்னை பார்க்கணுன்னு அடுத்த நாள் காலையில் வந்தாங்க, எனக்கு நான் என்னமோன்னு பயந்துட்டேன். நான் அடுத்த நாள் திருப்பி வந்தாங்க, அடுத்த நாள் ஒரு சேரில் எதில் உட்கார வச்சுட்டு திருப்பி நான் பேச ஆரம்பித்தேன், பேச ஆரம்பிச்சு திருப்பி பொத்து அப்படியே விழுந்துருச்சு. என்னடா அது, நம்ம பேசினாலும் இது பொத்து பொத்துன்னு கீழே விழுகுதே. அப்போது புரிஞ்சுது இந்த ஸ்பிரிட்டு இந்த காதுக்கு. அப்போவே எனக்கு அசுத்தாவியம் எனக்கு தெரியல, இதுதான் அசுத்தாவியன்னு எனக்கு அது கூட தெரியாது, எனக்கு ஒன்றுமே புரியல. அதன் பிறகு அவளோட உறவினர் ஒருத்தரை வர வச்ச உடனே, அப்போ அந்த நாட்களில் பிரபலமாக இருந்த ஒரு கர்த்தருடைய மனுஷி பாப்பா சங்கர்னு சொல்லி ஒரு சகோதரி இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க, பயங்கரமாக பிசாசு துரத்துவாங்க, அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போது அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போனாங்க, நானும் கூடவே போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த அம்மா பிசாசு தலையில் பிடிச்சி கை வச்சு அடி துரத்துனாங்க. அப்போ தான் ஓஹோ இதுதான் நான் பிசாசு சொல்லி அன்றைக்கி தான் நான் முதன் முதல்ல தான் பிசாசுன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ எனக்கே தெரியாது பிசாசுன்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சில மணி நேரமான அந்த பெண் வந்து அங்கே படுத்துட்டு இருக்கும்போது பிசாசு சொல்லுது, என்னால் உள்ளே வர முடியல, இயேசு கிறிஸ்துவோட பொண்ணு படுத்துட்டு இருக்குதுங்க. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மேன்மை. ஆமென். நல்லா புரிஞ்சுதா? இதனால தான் நான் சொன்னேன், பிசாசு நமக்கு ஈக்குவலான ஆப்பனண்ட்டே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு 24 கூட ஆகலை, அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து பிசாசு பயந்து தூரத்தில் நிற்கிது. எனக்கு பிசாசுனா என்னன்னே தெரியாது, பேச ஆரம்பிச்சா விழுகுது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பிசாசு நமக்கு ஈக்குவலான ஆப்பனண்ட்டே கிடையாது. அவனை சரிசமமாக பார்க்கவே பார்க்காதீங்க, புரியுதா? சரிசமமாக பார்க்கவே பார்க்காதீங்க, இது வந்து தவறு, இது வந்து தவறான விஷயம். அதனால் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லி நடத்திடுறாங்க, அதனால தான் இன்னைக்கு பிசாசு வந்து பலன் கொள்ளுது. பிசாசுக்கு வந்து ஒரு லெவல் தான், தண்ணியில் தவளை வர வைக்க முடியும், ஆனால் புழுதியிலிருந்து பேனை வர வைக்க முடியாது. அவன் ஈக்குவலான ஆள் கிடையாது. புரியுது அவனுக்கு. அதனால தான் சொல்கிறேன், அதனால தான் இங்கே இங்கே இருக்கிற ப்ரேயர் அகாடமி ஆற்றில் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் பிரதர் ஆண்டனி இருக்கார், செகண்ட் பேட்ச்சு, தேர்ட் பேட்ச் மயக்கண்டலாக இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் தெரியும், உங்கள் ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். என்னுடைய டீச்சிங்கில் அந்நிய பாஷை குறித்து பேசும்போது ஞாபகம் இருக்குதா, நான் வந்து அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு தெரியும்னு நான் டீச் பண்ணேன். அதுக்கு பின்னாடி எனக்கு பிறகு வந்து அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு தெரியாதுன்னு டீச் பண்ணி அப்புறம் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்கெல்லாம் இல்லையா நடந்துச்சு. அப்போ நான் வந்து இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிசாசுக்கு நம்ம மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பிசாசுக்கு தெரியாமல் ரகசியமாக நம்ம வந்து அந்நிய பாஷை பேசி நம்ம வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ரகசியம் பண்ணது என்ன அர்த்தம், அவனுக்கு நம்ம பயப்படுறோன்னு அர்த்தம். நம்ம ஜெபிக்கிறது அவன் தெரிஞ்சுட்டு போட்டுமே, தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. பிசாசு நமக்கு ஈக்குவலான ஆப்போனண்ட்டாக இருந்தால் நம்ம அந்நிய பாஷை பேசி அவனுக்கு ரகசியமாக நம்ம ஜெபிச்சு நம்ம தப்பிச்சுக்கலான்னு பார்க்கணும். நம்ம ஏன் அவன்கிட்ட தப்பிக்கணும், அவன் தான் நம்மகிட்ட தப்பிச்சு ஓடணும். ஆமென். நம்ம அவன்கிட்ட தப்பிக்க வேண்டியது கிடையாது, அவன் தான் நம்மகிட்ட தப்பிக்கணும். அதனாலே நல்லா கபடிக்கணும். இது பிசாசுக்கு நம்ம பயந்தால் தான் நம்ம ரகசியமாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம எதையுமே ரகசியமாக பார்க்க வேண்டியது கிடையாது, ஏன்னா நம்ம பிசாசு நமக்கு ஈக்குவலான ஆப்போனண்ட் கிடையாது. அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, அவனுக்கு நம்ம மறைக்க வேண்டியது கிடையாது. அவன் என்ன வேணாலும் நம்ம என்ன காரியத்தில் அவன் எந்த விஷயத்தில் நம்மக்கிட்ட குறுக்க வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் லெவல் நமக்கு பக்கத்திலே வர முடியாது. இதுதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டிய விஷயம். நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். நம்ம அவனை வந்து ஈக்குவலான ஆப்போனண்ட்டை பார்க்கக்கூடாது, மேலாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரி டீச்சிங்ஸை தப்பாக பண்ணிடுறாங்க. அந்நிய பாஷை பேசினா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஜெய்ஜாண்டிக் பிரம்மாண்ட பிரசங்கியார் அப்படி பண்ணிடுறாங்க. அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு தெரியாது, அந்நிய பாஷை பேசினா பிசாசு தெரியுது. தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. அந்த கான்செப்டை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தப்பு, அந்த தாட்டே வரக்கூடாது நமக்கு. அதனால என்ன சொல்றதுன்னா, இதனால தான் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருது, பிசாசு பெரிய ஆளா பாக்குறாங்க. பிசாசு பெரிய ஆளே கிடையாது. ஆமென். உண்மை என்ன, ஒன்னு யோவான் 4:4 சொல்லுது, உலகத்தில் இருக்கிறபடியிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் தான் சொல்லுது. ஆமேன். ஈக்குவல் கிடையாது. உலகத்தில் இருக்கிறபடியிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு தான் வேதம் சொல்லுதே தவிர ஈக்குவல்னு ஒருபோதும் வேதம் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒருபோதும் பிசாசை ஈக்குவலாக நினைக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி இந்த ரெண்டு அற்புதங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம டச் பண்ணதுக்கு காரணம், இதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ரெண்டு ரிங்கி உங்களுக்கு காமிச்சேன். ஒன்று, நதி நீரிலிருந்து தவளையை பிறப்பிக்கிறதற்கு மந்திரவாதிகளால் முடியும், ஆனால் புழுதையிலிருந்து பேனை படைக்கிறது அவங்களால் முடியாது. ஏன்னா மண்ணிலிருந்து ஒன்றை படைக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். மண்ணிலிருந்து மனிதனை படைத்தவர் மண்ணிலிருந்து பேனையும் படைப்பார், என்ன வேணையும் அவரால் படைக்க முடியும். ஆனால் பிசாசினால் ஆண்டவர் செய்கிறத அவனால் ஈக்குவலாக செய்ய முடியாது. ஒரு லெவலுக்கு தான் வருவானே தவிர எல்லாத்துலேயும் ஆண்டவளுக்கு ஈக்குவலாக அவனால் வரவே முடியாது. அதனால தான் மந்திரவாதிகள் கடைசியாக சொல்லிட்டாங்க, இது தேவனுடைய விரல், இது கூட நாங்கள் மோத முடியாதுன்ட்டாங்க. அதோட மந்திரவாதிகள் சாப்டர் க்ளோஸ், ஒருத்தனும் காணும், அதோட காணாத போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும். அந்த தைரியம் தைரியத்தோடு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அந்த தைரியத்தோடு ஜெபிக்கணும், அந்த விசுவாசத்தோடு வாழணும். அப்போ நிச்சயமாய் எதுவும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் மேற்கொள்ளவே முடியாது. சரியா, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை இந்த ரெண்டு சம்பவங்களை வைத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு, அனுப்பாதே போனால் தேசமெங்கும் தவளைகள் வருவார் ஆண்டவர். அப்படியே கோலை நதிக்கு நேராய் நீட்டும் பொழுது அது தவளைகளை பிறப்பித்தது. ஏராளமான தவளைகள் லட்ச லட்சமாய் புறப்பட்டு வந்தது. பார்வோனுடைய அரண்மனையெல்லாம் ஏறியது, அவனுடைய படுக்கையில ஏறியது, அவன் மேலேயே ஏறிச்சு, அவ்வளோ தவளைகள். மந்திரவாதிகளும் தங்கள் பங்குக்கு வந்து அவங்களும் தவளைகளை பிறப்பிச்சாங்க. அந்த தவளை வேற வருது, எக்கச்சக்கமான தவளைகள். கடைசியே ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க நினைத்து அதை சாக வைக்கும் போது முழு பூமியே நாறி போனது, பூமி முழுவதும் நாற்றம் எடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அந்த தவளைகளின் மூலமாக பூமியே நாதி போனது. அது ஒரு கொடிய வாதையாக இருந்தது. மந்திரவாதிகளால் ஏன் தவளைகளை பிறப்பிக்க முடிந்தது என்றால், தவளை என்பது அசுத்தாவியின் ஒரு அடையாள சின்னம். அதான் நான் சொன்னேன், ஏன் முடிஞ்சதுன்றதுக்கு முதல் காரணம் தெரியும். எப்படி சர்வம் என்பது அசுத்தாவியினுடைய சிம்பலோ, அதே போல தவளை என்பதும் அசுத்தாவியின் சிம்பல். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அதை குறித்து பார்க்கிறோம். வலு சர்பத்திற்குள் இருந்தும், மிருகத்திற்குள் இருந்தும், கள்ள தீர்க்கதரிசிக்குள்ளும் இருந்தும் தவளை கொப்பான மூன்று ஆவிகள் புறப்பட்டு வந்தது. அந்த தவளையின் ஆவி இன்னைக்கு இருக்குது. அந்த தவளையின் ஆவிகள் புறப்பட்டு வந்தது, வந்து பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களையும் ஒருங்கிணைத்து அவர்களை யுத்தத்திற்கு அவர்களை இணைத்து கொண்டு வந்தது. மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் இந்த தவளையின் ஆவியினுடைய பங்கு மிகவும் பெரியது. இந்த தவளை கொப்பான இந்த ஆவிகள் தான் மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கு தேசங்களை ஆளுகிறவர்களை ஒருங்கிணைக்கிற ஆவிகள். அந்திகிறிஸ்துவின் காலத்திலே அந்த ராஜ்யத்திலே செயல்படுகிறதான ஆவி, அந்த மிருகத்துக்குள்ளிருந்து வந்த ஆவி, அதுதான் அந்த ராஜ்யத்தை நடத்துகிற ஒரு ஆவியாக இருக்க போகிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்து கள்ளத்தனமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி உபதேசங்களை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிறது இந்த தவளை கொப்பான ஆவிகள். இது வலு சர்பத்தின் வாயிலிருந்து வந்த ஆவி. இது என்னன்றதை நம்ம பார்த்தோம். இது ஒரு ஆவி, இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவி. அந்திகிறிஸ்துவின் காலத்தில் இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு செயல்பட போகிறது. மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் இதுதான் மிகப்பெரிய பங்காற்ற போகிறது. அதனால தான் தவளைகளை மந்திரவாதிகளாலும் கொண்டு வர முடிந்தது. ஏன்னா அது அசுத்தாவியனுடைய சிம்பல். அடுத்ததாக, புழுதியை அடி, அது பேனாக மாறும். இதை ஆரோன் செய்கிறான், ஆனால் மந்திரவாதிகளால் செய்ய முடியல. ஏன்? மண்ணிலிருந்து ஒன்றை படைப்பது கர்த்தருக்கே உரியது, அதை பிசாசு பண்ண முடியாது. மண்ணிலிருந்து மனிதனை படைத்த ஆண்டவர் மண்ணிலிருந்து எதையும் படைப்பார், அதை பிசாசு செய்ய முடியாது. இதுதான் ஆண்டவருக்கும் பிசாசுக்குள்ள வித்தியாசம். ஆண்டவர் வித்தியாசத்தை வச்சார். தானும் மண்ணிலிருந்து ஒன்றை படைத்து விட்டால் அவன் நானும் கர்த்தருக்கு சமன் சொல்லிடுவான். ஆண்டவர் அங்கதான் கையை வச்சார். முடியாது, அவனுடைய எல்லை அதோடு முடிஞ்சிருச்சு. தண்ணியை ரத்தமாக்கலாம், கோலை பாம்பா மாத்தலாம், நதியிலிருந்து தவளையை வர வைக்கலாம், மண்ணிலிருந்து அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது தேவனுடைய விரல். நான் சொல்றேன், நமக்குள் இருக்கிற கர்த்தர் அவ்வளவு பெரியவர். இது தேவனுடைய விரல் என்று மந்திரவாதிகள் சரண்டர் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு மந்திரவாதியும் காணோம், சீன்லயே கிடையாது, ஓடியே போயிட்டாங்க. இது தேவனுடைய விரல்னு அதுக்கு பிறகு அவங்க யாரும் திரும்பி பார்க்கல, ஓடியே போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நம்முடைய லெவல் வேற. பிசாசு நமக்கு சரி சமமான எதிராளி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அமாவாசையில் போய் ஜெபிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அவனுக்கு சரிசமமாக கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்தில் ஜெபிச்சும் எதையும் நம்மளால் செய்ய முடியும். இதுதான் நமக்கு தெரியணும், இதுதான் நமக்கு இருக்கிற காரியம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவன் நமக்கு சரியானவன் அல்ல. இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளையின் முன்பாக கூட அவன் நடுங்குகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்படுற ஒருத்தரை பார்த்து கூட அவன் நடுங்குறான். அதுதான் அவனுடைய நிலைமை. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே நாம் இருந்து அவனை மேற்கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. பிசாசு நமக்கு சரியானவன் கிடையாது, சரியான எதிராளி கிடையாது. அவன் நமக்கு கீழானவன். நம்ம தேவ பிள்ளை, நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ரெண்டு வாதைகளை வைத்து எங்கள் மனக்கண்களை திறந்து காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நிலை என்ன, எங்கள் ஸ்தானம் என்ன என்பதை புரிய வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அசுத்தாவிகளின் நிலை என்ன, மந்திரவாதிகளின் நிலை என்ன, அவனுடைய ஸ்தானம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்ற வசனத்தின் அர்த்தத்தை புரிய வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அறிவு எங்களை வெற்றியுள்ள வாழ்க்கையிலே தொடர்ந்து நடத்துவதற்காக சோத்திரம். இந்த வேத வசனத்தின் அறிவு தான் எங்களை சத்துருக்களை ஜெயிக்க வைக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டதே, இப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் அறிவில்லாமையினால் அநேக தேவ பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள். அப்பா, எங்கள் தேசத்தில் தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தின் மறை பொருட்களை அறியும்படியான ஒரு வெளிப்பாட்டின் அறிவை தாங்க, ஒவ்வொருவருக்கும் தாங்க, சத்துருவை ஜெயிப்பதற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம்.